ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, கிறிஸ்துமஸ் காலம் குடும்ப உணர்வை வளர்க்கும் ஓர் அழகிய காலம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை தொடர்ந்து வரும் ஞாயிறன்று திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கின்றது. திருக்குடும்ப திருவிழா உருவான வரலாற்றை நான் பின்னோக்கி பார்த்தபோது என் மனதில் எழுந்த எண்ணங்களை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பு இதயங்களே, பல நூற்றாண்டுகளாக திருக்குடும்ப திருநாள் தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக துறவர சபைகளால் வளர்க்கப்பட்டு வந்தது. 1921 திருத்தந்தை 11 பயஸ் அவர்களால் இத்திருவிழா திருவழிபாட்டின் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? அதுதான் அப்போது நடந்து முடிந்திருந்த முதல் உலகப்போர். 1918 நடந்து முடிந்த உலகப்போரில் 1000 குடும்பங்கள் சிதைக்கப்பட்டன. வீட்டு தலைவனையோ மகனையோ போரில் பலிகொடுத்த பல குடும்பங்கள் ஆழ்ந்த துயரத்தில் அவநம்பிக்கையில் மூழ்கி இருந்தன. இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் வகையில் திருக்குடும்ப திருநாளை அறிமுகப்படுத்தி குடும்பங்களை கட்டியெழுப்ப திரு அவை முயன்றது. 1962 துவங்கிய இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் போது மீண்டும் திருக்குடும்பத்தை பற்றிய எண்ணங்களை திரு அவை புதுப்பித்தது. இதற்கு முக்கிய காரணம் அன்றைய உலகின் நிலை. முதலாம் இரண்டாம் உலக போர்களால் சிதைந்து போன கட்டிடங்களை விட குடும்பங்கள் அதிகமாக சிதைந்திருந்தன. வேறு பல வடிவங்களில் குடும்பங்கள் தினசரி போர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தொழில்மயமான உலகம், அறிவியல் முன்னேற்றங்கள் என்று பல வழிகளில் உலகம் முன்னேறியதைப் போல தெரிந்தாலும் குடும்பம் என்ற அடித்தளம் நிலைகுலைந்து போயிருந்தது. ஹிப்பி கலாச்சாரம், போதைப் பொருட்களின் பரவலான பயன்பாடு என்று மக்கள் வீட்டுக்கு வெளியே நிம்மதியை தேடி அலைந்தனர். அந்த அமைதியை, அன்பை வீட்டுக்குள், குடும்பத்திற்குள் தேடச் சொன்னது திரு அவை. குடும்ப உணர்வுகளை வளர்க்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அடுத்த ஞாயிறை திருக்குடும்ப திருவிழாவாக திரு அவை அறிவித்தது. அன்பு இதயங்களே, திருக்குடும்பம் ஒரு தலைசிறந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் வாழ்ந்த இயேசு, மரியா, யோசேப்பு அனைவரும் தெய்வீக பிறவிகள். அவர்களை பீடங்களில் ஏற்றி வணங்க முடியும், அவர்களை வைத்து விழாக்கள் கொண்டாட முடியும். ஆனால் அந்த குடும்பத்தைப் போல் வாழ்வதென்றால் நடக்கக்கூடிய காரியமா? அன்பர்களே, இது பொதுவாக நமக்குள் எழும் ஒரு தயக்கம். இயேசு, மரியா, யோசேப்பு என்ற அந்த குடும்பம் எந்நேரமும் அமைதியாக, மகிழ்வாக, எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வந்ததாக அன்பர்களே நினைக்க வேண்டாம். அவர்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் இருந்தன. அவர்கள் அந்த பிரச்சனைகளை சந்தித்த விதம், அவற்றிற்கு தீர்வு கண்ட விதம், இவை நமக்கு பாடங்களாக அமைய வேண்டும். திருக்குடும்பம் சந்தித்த ஒரு பிரச்சனையை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. பெற்றோருடன் எருசலேம் கோவிலுக்குச் செல்லும் சிறுவன் இயேசு அவர்களுக்கு தெரியாமல் அங்கேயே தங்கிவிடும் நிகழ்வு இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, ஒரு குடும்பத்தில் குழந்தை ஒன்று பிறந்ததும் பெற்றோர், முக்கியமாக தாய், தனது தினசரி வாழ்க்கையை அந்த குழந்தைக்காக அதிகம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் உடல் ரீதியாக எழும் சவால்கள். இதே குழந்தை டீனேஜ் என்று சொல்லப்படும் வளர் இளம் பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் போது பெற்றோர் மீண்டும் பல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் மனதளவில், அதாவது வளரும் பிள்ளையை புரிந்து கொள்வதில் எழும் சவால்களாக இருக்கும். அன்பு இதயங்களே, நமது குடும்பங்களில் ஒரு மகனோ மகளோ தோளுக்கு மேல் வளர்ந்ததும் தாங்கள் தனித்து வாழ முடியும் என்பதை எப்படி உணர்த்துவர்? தங்களுக்குரிய மரியாதையை மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பர். டீனேஜ் வயதில் காலடி எடுத்து வைத்து விட்டதால் தன்னை மற்றவர்கள் இனிமேல் கேள்விகள் கேட்டு தொல்லைப்படுத்துவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள்.
நான் எங்கிருந்து வந்தேன் என்று அப்பாவித்தனமான கேள்வியை எழுப்பி வரும் வரை நம் மகனோ மகளோ தன் குழந்தை பருவத்தை தாண்டவில்லை என்பதை நாம் உணரலாம். நீ எங்கே போயிருந்தாய் என்ற கேள்வியை எப்போது அவர்கள் விரும்பவில்லையோ, அப்போது அவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை கடந்துவிட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்
என்று அருள் தந்தை ஏர்னஸ்ட் முனாட்சி அவர்கள் இதை அழகாக விளக்கியுள்ளார். எங்கே போனாய், என்ன செய்தாய், ஏன் இவ்வளவு லேட்டாக வருகின்றாய் போன்ற கேள்விகளை இனி தங்களிடம் கேட்கக்கூடாது என்பதை நேரடியாக சொல்லாமல் தங்கள் நடத்தையினால் டீனேஜ் இளையோர் உணர்த்துவர். அன்பு இதயங்களே, இந்த மாற்றங்கள் பெற்றோருக்கு பிரச்சனைகளை, புதிய சவால்களை உருவாக்கும். எனது அருமை அன்புள்ளங்களே, அன்று எருசலேமில் நடந்ததாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிப்பதும் வளர் இளம் பருவத்தில் அடியெடுத்து வைத்த ஓர் இளையவரை பற்றியே. 12 வயதை நிறைவு செய்த ஆண் மகனை கோவிலுக்கு முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக கூட்டிச் செல்லும் வழக்கம் யூதர்கள் மத்தியில் இருந்தது. 12 வயதை நிறைவு செய்த இயேசு தன் சுதந்திரத்தை நிலைநாட்ட செய்யும் முதல் செயல் என்ன? அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் கோவிலில் நடந்த மறைநூல் விவாதம் ஒன்றில் அவர் கலந்து கொண்டார். இது நல்ல விஷயம்தானே, இதை ஏன் ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று நாம் கேள்வியை எழுப்பலாம். அன்பு இதயங்களே, கழுவித் துடைத்த ஒரு திருப்பொருளாக திருக்குடும்பத்தை நாம் பார்த்து பழகிவிட்டதால் இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்புகின்றோம். ஆனால் பிள்ளையை தொலைத்துவிட்ட பெற்றோரின் நிலையிலிருந்து இதை நாம் பார்க்க வேண்டும். அப்போது நமக்கு புரியும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று. மகனை காணாமல் பதைபதைத்து தேடி வரும் மரியாவும் யோசேப்பும் 3 நாள் இயேசுவை கோவிலில் சந்திக்கின்றனர். அந்த சந்திப்பில் நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தங்கள் மகன் மறைநூல் அறிஞர்கள் மத்தியில் அமர்ந்து அவர்களுக்கு இணையாக சில வேளைகளில் அவர்களுக்கு மேலாக விவாதங்கள் செய்ததைக் கண்டு அவரது பெற்றோர் வியந்தனர், மகிழ்ந்தனர், அதே சமயம் பயந்தனர். அன்பு இதயங்களே, வயதுக்கு மீறிய அறிவுடன் திறமையுடன் செயல்படும் குழந்தைகளால் பெற்றோருக்கு பெருமையும் உண்டு, சவால்களும் உண்டு, இல்லையா? அன்னை மரியா தன் மகனை பார்த்து தன் ஆதங்கத்தை எடுத்துக் கூறுகின்றார். இயேசுவோ அவர் அம்மா சொல்வதை பெரிதுபடுத்தாமல் தான் இனி தனித்து முடிவெடுக்கும் நிலைக்கு வந்துவிட்டதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். இயேசு மரியாவுக்குச் சொன்ன பதில் அந்த அன்னையின் மனதை புண்படுத்தி இருக்க வேண்டும். அதுவும் மற்றவருக்கு முன்னால் அப்படி பேசியதால் அந்த அன்னையின் மனது இன்னும் அதிகம் வலித்திருக்கும். மகன் சொல்வதில் என்னதான் நியாயம் இருந்தாலும் வலி வலிதானே. அந்த வேதனையில் அன்னை மரியா கோபப்பட்டு மேலும் ஏதாவது சொல்லியிருந்தால் பிரச்சனை இன்னும் பெரிதாகியிருக்கும். அன்பு இதயங்களே, குடும்ப உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள பொது இடங்கள் நல்லதல்ல என்ற ஒரு சின்ன பாடத்தையாவது அன்னை மரியாவிடம் நாம் கற்றுக்கொள்ளலாமே. மரியா இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை, இருந்தாலும் அவைகளை தன் மனதில் ஒரு கருவூலமாக பூட்டி வைத்துக் கொண்டு கிளம்பினார். இயேசுவும் அவர்களோடு சென்றார். தான் தனித்து முடிவெடுக்க முடியும் என்பதை தன் பெற்றோருக்கு உணர்த்திய இயேசு அடுத்த 18 செய்தது என்ன?
பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார்
என்று லூக்கா நற்செய்தி 2 பிரிவில் நாம் காணும் இவ்வரிகளோடு இன்றைய நற்செய்தி நிறைவடைகின்றது. எனது அருமை அன்புள்ளங்களை, இறுதியாக ஒரு சில எண்ணங்கள். திருவிழாவுக்குச் சென்ற வேளையில் இயேசு காணாமல் போய்விடும் இந்த சம்பவம் இன்றைய நிகழ்வுகளை நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றது. திருவிழா கூட்டங்களில் குழந்தைகளை தொலைத்துவிட்டு தவிக்கும் பெற்றோரை, பெற்றோரை இழந்து தனித்து விடப்படும் குழந்தைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இவர்களை மீண்டும் இறைவன் ஒன்றிணைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இவ்விதம் காணாமல் போகும் குழந்தைகளை கடத்திச் சென்று பிச்சை எடுப்பதற்கும் இன்னும் பல தவறான வழிகளுக்கும் இவர்களை பயன்படுத்தும் மனசாட்சியற்ற மனிதர்களை நினைத்து பார்ப்போம். இவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு இதயங்களே, நாசரேத்து என்ற கிராமத்தில் வளர்ந்து வந்த இயேசு எருசலேம் நகரத்துக்குச் சென்று காணாமல் போகின்றார் என்பதும் ஒரு சில சிந்தனைகளை, ஜெபங்களை நமக்குள் தூண்டுகின்றது. கிராமங்களில், சிறு ஊர்களில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு மேற்படிப்பிற்கென அல்லது வேலை தேடி சென்று பல வழிகளில் காணாமல் போய்விடும் இளையோரை இப்போது நினைத்து பார்க்கின்றேன். நகரத்திற்கு தங்கள் மகனையோ மகளையோ அனுப்பிவிட்டு பின்னர் அவர்களை நகரம் என்ற அந்த காட்டில் தொலைத்துவிட்டு தவிக்கும் பெற்றோரையும் இப்போது நினைத்து பார்க்கின்றேன். பல வழிகளில் தங்களையே தொலைத்துவிட்டு தவிக்கும் இளையோரும் பெற்றோரும் தங்கள் குடும்ப உறவுகளில் மீண்டும் தங்களையே கண்டுகொள்ள வேண்டும் என்று திருக்குடும்பத்தின் இயேசு, மரியா, யோசேப்பு வழியாக நாம் இறைவனை இறைஞ்சுவோம்.
இருளிலும் இறப்பின் பிடியிலிருப்போர்க்கு விடியலாய் வந்தாய் விண்ணொளியே, கடவுளின் பரிவிலும் கருணை வடிவிலும் அருளினை தந்தாய் கண்மணி, கடவுளின் பரிவிலும் கருணை வடிவிலும் அருளினை தந்தாய் கண்மணி.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.